திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து மாயை காமியங்கள் இல்லையா, வன்மை கெட்டு அழிந்து அப்படின்னு சொல்றார். அது ரெண்டும், அந்த மாயையும் காமியங்களும் அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்றார். அடுத்து இறைவன் வந்து அஜபா, அதாவது நம்ம வந்து இந்த அஜபா மந்திரம் ஜபம் பண்ணும் போது இறைவன் அசைந்து ஆடுகிறார் அல்லவா, அந்த நடனம் புரியக்கூடிய இடத்துல எல்லாமே அமலமாகத்தான் இருக்கும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம பார்க்கிறோம். தானே தனக்கு தலைவனுமாய் நிற்கும், தானே தனக்கு தனமலையாய் நிற்கும், தானே தனக்கு தன்மயமாய் நிற்கும், தானே தனக்கு தலைவனும் ஆமே அப்படின்னு சொல்றார். சிவமும் சக்தியுமா எல்லாமாகவும் நிற்கக்கூடிய தன்மையை இந்த பாடலிலே நமக்கு திருமூல தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். அந்த திருக்கூத்து தானே தனக்கு தலைவியாயும் தனமலை, தலைவியாய்னா என்னன்னா சக்தியாய் இருந்து காத்தல், தனமலையாய் நிற்றல்னா என்ன அர்த்தம், போகத்திற்கு இன்றியமையாத செல்வ மலையா, செல்வம் வேணும் இல்லையா அனுபவிக்கிறதுக்கு, அந்த செல்வ மலையாக திகழ்தல். அப்புறம் தன்மயமாய் நிற்றல் அப்படின்னா சிவமே ஆக ஆனந்த சுரூபத்துல இருக்கிறது. அப்புறம் தலைவனும் ஆமே இல்லையா, தானே தனக்கு தலைவன், அதாவது பதியாக பசுக்கள் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களை காண்பவனாக நிற்றல். முதல்ல ஒரு காலத்துல பக்குவம் இல்லாம இருக்கும்போது அறிந்தோ அறியாமலோ எல்லாத்தையும் புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும் கெட்டதெல்லாம் நடந்திருக்கும். என்னைக்கு தனக்கு ஒரு பக்குவம் வந்து விட்டதோ அப்ப மற்றவங்கள் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களை காண்பவனாக நிற்க முடியும் இல்லையா, அப்ப தான் தலைவனாக முடியும் என்பதை, அது ஒரு தலைவனுடைய நிலை என்பதை மிக அழகாக இதெல்லாம் இந்த அஜபா நடன கூத்து அதன் மூலமாக நமக்கு கிட்டுகிறது என்று சொல்லுகிறார். தலைவனுமாய் நின்ற தற்பர கூத்தனை, தலைவனுமாய் நின்ற சர்ப்பாத்திரத்தை, தலைவனுமாய் நின்ற தாதவிழ் ஞான, தலைவனுமாய் நின்ற தாழ் இணைதானே என்று சொல்கிறார். தலைவனாய் நின்ற சிவப்பரம்பொருள், அதான் தற்பர கூத்தன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதோட மட்டும் இல்லாம சர்ப்பாத்திரம் ரெண்டாவது வரியில, அடுத்து தாதவிழ் ஞான தலை தாழ், ஆமா தாழ் இணை அப்படின்னு நமக்கு தலைவனாக அப்படின்னு சொல்ற கொண்டு கூட்டி பார்க்கணும். இப்போ தற்பர கூத்தனாக எப்படி இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தானே மேலான பொருள், எவற்றுக்கு மேலாக நிற்கக்கூடிய ஆனந்த கூத்து பெருமான தனக்கு முதலாக கொண்டு நின்ற தாள் இல்லையா, அவரை விட யாரும் மேலானவரே கிடையாது. மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை, திருவருட்பை நமக்கு அழகா சொல்லுது. அதனால அந்த மேலாக நிற்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நமக்கு இங்கனம் அவர் எடுத்து காட்டுகிறார். அடுத்து சர்ப்பாத்திரம் அப்படின்னா என்றும் உள்ள ஆதார பொருள் இறைவன், அவர் எல்லாவற்றையும் எல்லோரையும் தாங்கும் ஆற்றல் உடையவர், அதனால சர்ப்பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து தனக்கு தலைவன் தாமாக நின்ற நாதமாக விரிந்து அந்த பரஞானத்தை வழங்குகின்ற திருவருளாகிய திருவடி ரெண்டும் எனக்கு தலைவன் என்று அழகாக அதிலே காட்டுகிறார். அங்கனம் அந்த பாடலிலே சொன்ன பின்பாக மேலும் மேலும் இறைவனுடைய திருவடி சிறப்புகளை பல பாடல்களில் எடுத்து சொல்லிக்கொண்டே போகின்றார். அதன் பின்பாக அந்த 4 தந்திரத்திலே நமக்கு அவர் அடுத்து உன்னதமான கருத்தினை நமக்கு சொல்லுகின்றார். பொற்பாதம் காணலாம் புத்திரர் உண்டாகும், பொற்பாத தானையே செம்பு பொன்னாயிடும், பொற்பாதம் காண திருமேனி ஆயிடும், பொற்பாத நன்னடம் சிந்தனை சொல்லுமே அப்படின்னு சொல்றார். திரு ஐந்தெழுத்து ஸ்ரீ பஞ்சாட்சரத்தோட இருமை பயன்களையும் நமக்கு எடுத்து உணர்த்துகிறார். முதல்ல பொற்பாதம் காணலாம்னா என்னது, திருவடி தரிசனம் கிடைக்கும். அதாவது இந்த அஜபா மந்திரத்தை திருவைந்தெழுத்தில் இல்லை அசபையாக அந்த ஐந்தெழுத்தை தியானிக்கும் போது திருவருட்பேறு கிடைக்கும். புத்திரர் உண்டாகுன்னா ஞான சந்ததி. அடுத்து என்னது, மலநீக்கம். இல்லையா, ஆணவ மலம் நீங்க பெற்று ஆன்மா வந்து அறிவொளியை பெறுகிறது, அதான் செம்பு பொன்னாயிடும் அப்படின்னு சொல்றது. அதற்கு அடுத்தபடியாக பொற்பாதங்கான திருமேனி ஆயிடும்னா சிவசாரூபம், எப்போதும் திருவடியே தரிசித்துக் கொண்டிருந்தால் சிவசாரூபம் கிட்டும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, பஞ்சாட்சர நடன தியானத்தை தியானித்துக் கொண்டே இருங்கள், சொல்லுங்கள் என்று நமக்கு எடுத்து உரைக்கின்றார். இவங்கெல்லாம் துறவிகள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஔரச புத்திரர்கள்லாம் கிடையாது. ஞான புத்திரர்கள் அப்படிங்கிறது பரிபாகம் உள்ள சீடர்கள் தான் துறவிகளுக்கு. அதை அங்கனம் நமக்கு எடுத்து சொல்லி சரி. ஆக அந்த அசபையோட பயனை சொல்றார். ஆசா பாசங்களாகிய பாம்புகள் அது வந்து இந்த அஜபா மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் நீங்கி போகிவிடும் என்று நமக்கு அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார். அதன் பின்பாக திரு அம்பல சக்கரம் என்று ஒரு தலைப்பு. மந்திர அரசாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரம், அதுல பல சக்கரங்கள் இருக்கு, அதுல திரு அம்பல சக்கரம் அப்படிங்கிறது சிதாகாச பெருவெளியில ஆனந்த கூத்தாடுகின்ற அம்பலவான பெருமான் அருட்சக்தியோட மந்திர வடிவாக நின்று நிலவக்கூடிய யந்திரம் திரு அம்பல சக்கரம் என்பது. மந்த பக்குவிகளுக்கு உத்தாரக ஏதுவாகவும், தீவிர பக்குவிகளுக்கு அனுபவ பொருளாகவும், தீவிரதர பக்குவிகளுக்கு ஆனந்த தானமாகவும் விளங்கக்கூடியதுதான் எந்திர வடிவு. அதனால மக்கள் வந்து, அதாவது மாக்கள் அப்படின்னு சொல்றாரு, அவங்க வந்து மந்ததரத்தினர் நீங்க ஏனைய முதல்ல மந்ததரத்துக்கு என்னன்னு சொல்லல, மந்தம் தீவிரம் தீவிரதரம் மூன்று பேருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மற்ற மூவருக்கும் அவங்க விரும்பிய வண்ணம் நற்பயன்களை எல்லாம் அழித்து கடை தேற்றுவதுதான் திரு அம்பல சக்கரம். அதனால அசபைக்கு பின்னால இந்த திரு அம்பல சக்கரம் அப்படிங்கிறது வைத்துள்ளுக்கு என்று அந்த அதிகார இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்கரத்தை எப்படி அமைக்க வேண்டும், இதுல என்னென்ன அக்கரங்கள் யார் யாரை குறிக்கும் என்பதெல்லாம் மிக அழகாக அதிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதிலே அரஹர என்ன அரியதொன்றில்லை, அரஹர என்ன அருகிலர் மாந்தர், அரஹர என்ன அமரரும் ஆவர், அரஹர என்ன அரும் பிறப்பன்றே என்று சொல்லுகிறார். இந்த அரஹர அரஹரன்னு சொல்லணும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நம்ம பார்வதி பதையன் சொன்னா அதை தொடர்ந்து அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்றோம். இந்த அரஹரங்கிறத சொல்லணும், அதை சொல்லியாச்சுன்னா அதை விட பெரிய அரியது எதுவுமே கிடையாது. ஆனா மாந்தர்கள் இதை சொல்வதற்கு அறியாமல் இருக்கின்றார்கள். மாந்தர் அர அர என்ன அறிகிலர், அவங்களுக்கு இதை சொல்லணும் தெரியாம இருக்காங்க. ஆனால் அரஹரன்னு சொன்னா தேவர்களாக ஆகலாம், அது மட்டுமல்ல தேவலோக வாழ்க்கையை மட்டும் தரும் நம்ம நினைச்சிடக்கூடாது, பிறவியும் அறுபடும். அவ்வளவு ஒரு உன்னதமான சொற்கள் தான் அந்த அரஹர என்பது என்று நமக்கு அழகாக உணர்த்தி இருக்கின்ற. அடுத்து அந்த அஜபா மந்திரத்தோட சிறப்புகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இந்த தூல சூக்கும பஞ்சாட்சரங்களையே இறைவன் ஆலயமாக கொண்டவர் என்று நமக்கு, அதாவது ஆலயம்னா பசுக்கள்லாம் லயமாக கூடிய ஒரு இடம், உறைவிடம், அத நமக்கு அங்கனம் நமக்கு எடுத்து காட்டியிருந்த தூல பஞ்சாக்கரங்களையே ஆலயமாக கொண்டிருக்கின்றார் இறைவன் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த சக்கரத்தோட விரிவெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இதுல இந்த நாலாம் தந்திரத்துல பல சக்கரங்களை பற்றிய செய்திகள் வருகிறது. இவற்றையெல்லாம் தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் அவரவர்களுடைய குருநாதரின் வழி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல அருமையான இந்த யந்திரங்களை பற்றியே செய்திகளை சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அஞ்செழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும், அஞ்செழுத்தாலே அமர்ந்த பஞ்சாக்கரம், அஞ்செழுத்தாகியே வக்கர சக்கரம் அஞ்செழுத்துள்ளே அமர்ந்திருந்தானே என்று சொல்லுகிறார். திரு ஐந்தெழுத்து தான் எல்லாம் அப்படிங்கிறத நமக்கு அழகா சொல்றார். இறைவன் வந்து அஞ்செழுத்தாகிய மந்திர வடிவில் இருக்கின்றார். அழகா நம்ம பார்த்திருக்கோம் இதுல உண்மை விளக்கத்துல. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்தால அமைந்திருக்கிறது. அந்த ஐந்தெழுத்தாகிய அக்கரங்க, அக்கரனா எழுத்து, அதுகள் அடைக்கப்பட்ட சக்கரத்துக்குள்ள அஞ்செழுத்த தன்னோட திருமேனியாக கொண்டு இறைவன் அமர்ந்திருந்தார். அப்ப ஸ்ரீ பஞ்சாட்சரம் தான் அவருடைய திருமேனி. அவர அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம் அடைக்கப்பட்ட யந்திரம்தான் அவருடைய சொரூபம். அதனால அவருடைய மந்திர யந்திர சொரூபத்தை எல்லாம் நமக்கு இந்த திருமந்திர பாடலின் வழியாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து மறையவனாக மதித்த பிறவி மறையவனாக மதித்திடக் காண்பர். மறையவன் அஞ்செழுத்துள் நிற்க பெற்ற மறையவன் அஞ்செழுத்தாமது ஆகுமே அப்படின்னு சொல்றார். இறைவன் நமக்காக கொடுத்தது இந்த பிறவி, அதை நாம் பேண வேண்டும். அதனால அவர் கொடுத்த இந்த பிறவியிலேயே சிவமாம் தன்மையை எய்துக அப்படின்னு அழகாக அறிவிக்கின்றார். மறையவன்கிறது யாரை குடிக்குது? சிவபரம்பொருள். அப்ப ஆதி மறையவனாகிய சிவபரம்பொருள் மதித்த பிறவி தானாக கொடுத்தது. நம்ம வந்து எனக்கு இல்ல மனித பிறவி வேணும் அப்படின்லாம் கேட்டோமா? அது எங்கேயோ ஒரு கோடியில ஒருத்தர் இப்ப சிலந்தி கேட்டு மறுபிறவில கோச்சங்கச்சோழனாக வந்து கோயில் கட்டுச்சு அப்படின்னு பார்க்க பக்குவ நிலை சரி. ஆனா இங்க வந்து அவராதான் நமக்கு இந்த பிறவிய கொடுத்திருக்கிறாரு. அப்படி அந்த அந்த கொடுத்த இந்த பிறவிய சிவஞானம் பெற்ற ஒரு நிலையாக மதிக்க கண்டுகொள்ள வேண்டும். அடுத்து திரு ஐந்தெழுத்துள் இருக்க பெற்ற மந்திர வடிவனாக அந்த மறையவனாகிய சிவம் இருக்குது. அந்த அஞ்செழுத்தின் வடிவமாக இருக்கிறது. அஞ்செழுத்தே சிவ பரம்பொருள் தான் என்று அழகாக நமக்கு, அதாவது நாம ரெண்டு வினையும் புத்தி பூர்வமாக அபுத்தி பூர்வமாக முக்கரணங்களால் செய்து கொண்டே வருகின்றோம். அப்ப நம்ம செய்த இரு வினைகளுக்கு ஈடாகத்தான் இந்த பிறவிய இறைவன் வழங்கியது. பிறவி ஒரே வீட்டுல ஒன்னா பிறந்தவங்களுக்கும் ஒண்ணு போல இருக்காது, பல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கன்னா காரணம் இருவினைக்கு ஈடாகத்தான் இறைவன் பிறவியை ஒவ்வொருவருக்கும் அளிக்கின்றார். அப்படி எடுத்த இந்த பிறவியில நாம மெஞ்ஞானம் பெற்ற மறையவன் போல நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. அப்படி நடந்தால் திரு ஐந்தெழுத்த தியானிக்கக்கூடிய புண்ணிய விசேஷத்தால அஞ்செழுத்து வடிவான மறையவர் ஆகலாம். ஆக அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் அது சிவமாம் தன்மை அடையலாம் என்று இந்த திருமந்திரத்திலே நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப பஞ்சாட்சரத்தை நம்ம இடைவிடாது கணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பரந்தது மந்திரம் பல்லுயிர்கட்கெல்லாம் வரந்தரு மந்திரம் வாய்த்திட வாங்கி துறந்திடு மந்திரம் சூழ் பகை போக உறந்தரு மந்திரம் ஓமென்றெழுப்பே அப்படின்னு சொல்றார். பல்லுயிர்னு சொல்லாச்சு பல உயிர்கள், அதுக்கெல்லாம் இந்த மந்திரம் இவ்வாறு பரவுது. இந்த மேன்மையை தரக்கூடிய இந்த மந்திரங்கள் பொருந்த பெற்று நம்மை இடைவிடாமல் சூழ்ந்திருக்கக்கூடிய பகைவர்கள் யாரு? ஒரே பகைவர்கள் தான் எல்லாருக்கும், பிறப்பும் இறப்பும். இது எல்லாருக்கும் ஒரே பகைதான். அப்புறம் இந்த உடல் சம்பந்தப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகையை சொல்லுவாங்க. ஆக பிறப்பிறப்புகளும் அந்த அறியாமையும் கெட்டு ஒழியணும்னு, இதெல்லாம் அறியாமைங்கிறது நமக்கு பகைமைதான். இதெல்லாம் கெட்டு ஒழிவதற்காக இந்த மந்திரங்களை எல்லாம் ஏவு. அந்த மந்திரத்தை அதோட சேர்ந்து ஓம் என்று எழுப்பு அப்படின்னு சொல்றார். ஞானத்தன்மையை தரக்கூடிய ஓம் அப்படிங்கறத சேர்த்து எழுப்பு அப்படின்னு சொல்றார். இப்போ வினை தன்மையால பலதரப்பட்ட உடம்புகளை எடுக்குது உயிர். அந்த எல்லா உயிர்களுக்கும், மக்களுக்கு மட்டும் இல்லை இல்லையா? மந்திரத்தால் பயன் வந்து மக்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் இல்லை. மற்ற உயிர்கள் வந்து மந்திரங்களை எல்லாம் கூற முடியாது, ஆனா பிறர் கூறினால் அது பயன் பெறும். இப்ப சேரமான் பெருமாள் நாயனார் ஏறி சென்ற குதிரை காதல் அவர் இதுதானே சொன்னார், பஞ்சாட்சரத்தான் சொன்னார். ஆக இந்த மாதிரி மந்திரத்தை ஜபிப்பதால் மந்திரமும் மந்திர சித்திகளும் தானா தேடி அலைஞ்சாலாம் கிடைக்காது, திருவருளால் தான் கிடைக்கும் என்று நமக்கு இந்த மந்திர பாடலிலே உணர்த்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தாற் போல நமக்கு இந்த சக்கரங்களை பற்றிய விரிவு தான் அதெல்லாம், அது நான் சொன்னது போல நீங்க குருநாதரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும், தீஷை பெற்றவர்கள் குருநாதரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும். நீரில் எழுத்து இவ்வுலகார் அறிவது, வானில் எழுத்தொன்று கண்டறிவார் இல்லை. யார் இவ்வெழுத்தை அறிவார் அவர்கள் ஊனில் எழுத்தை உன்னர் ஹிலர் தாமே அப்படின்னு சொல்றார். பிரணவ தியானத்தோட சிறப்பை மக்கள் உணர்ந்து கொள்வது இல்லை. அத அப்படி தியானம் முறையாக செய்து கொண்டு வந்தால் பிறப்பு இறப்பு இல்லை என்று உணர்த்துகிறது. இந்த உலகத்துல பொருந்தின அறிவு உலகார் அறிவது அப்படின்ட்டு, அது வந்து நீர் மேல எழுதின எழுத்த போல நிலையற்றது. உலகார் அறிவுனா உலகு, ஆர் அறிவது அது, இந்த உலகத்துல பொருந்திய அறிவாகியாது இல்லையா, அது பாசஞானம். பாசஞானத்தை தான் நீர் எழுத்து அப்படின்னு சொல்ற, நிலையற்றது அப்படிங்கிறதுனால. பாசஞானம் எப்படிப்பட்டது, நிலையற்றதாய் அறிதோறும் அறியாமையை தந்து கொண்டிருப்பது. பதிஞானம் வந்து இறைவன் அறிவித்தால் அறிவித்தபடி நமக்கு வந்து அறிவாய் அமர்ந்திருக்கும். அதனால நிலையற்ற பாசஞானத்தை நீர் மேல் எழுத்து என்று நமக்கு சொல்லுகின்றார். வான் எழுத்தொன்று இல்லையா, அது என்னது அப்படின்னா பிரணவத்தை தான். சமஷ்டி நிலையில பிரணவத்தை ஒன்றா எண்ணணும், எழுத்தொன்று அப்படின்னு சொல்லுதார். அது வந்து இந்த ஒலி உலகத்துக்கெல்லாம் அது, அதாவது சப்தம் அதுக்கெல்லாம் அது வித்தாக இருக்கு. அதை யாரும் கண்டது இல்லை, கண்டறிவார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார், காண்பாரோ அறிந்தவரோ இல்லை. அடுத்து ஊனில் எழுத்து, ஊன்கிறது ஆக பெயரா உடம்பு, இங்க வந்து சிரத்தை சொல்லுது. இப்ப இதுல தலையில எழுதி என்ன எழுதிக்கோ, பிரம்ம லிபின்னு சொல்லுவாங்க. நல்ல பிரணவ தியானம் உடையவங்களுக்கு பிறப்பிறப்பு இல்லை, அதனால அவங்களுக்கு இது மேல எழுத்த எழுதியிருக்க எழுத்த பத்தி அவங்களுக்கு எந்த உணர்வும் கிடையாது, அவங்க உணர்கிறார் என்று நமக்கு அதுல எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சேவிக்கு மந்திரம் செல்லும் திசை பெற, ஆவிக்குள் மந்திரம் ஆதாரமாவன, பூவுக்குள் மந்திரம் பொக்கர நோக்கிடில், ஆவிக்குள் மந்திரம் அங்குசமாமே என்று சொல்கிறார். நம்மால் சேவிக்கப்படக்கூடிய மந்திரங்கள் வந்து எல்லா திசையிலையும் வியாபிச்சு செல்லும். அதாவது அந்த ஒலி தானே, அந்த ஒலி அலைகள் அது எல்லா பக்கமும் வியாபித்து செல்கிறது. உயிருக்கு அந்த உள்ளப்படக்கூடிய மந்திரங்கள் வந்து ஆதாரங்கள் ஆறிலும் விளங்குகின்ற அக்கரங்கள். இந்த ஆறு ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய நான்கு இதழ் முதல் ஆயிரம் இதழ் தாமரை அது வரைக்கும் இருக்கக்கூடிய மலர்ல தங்கின மந்திரங்களை நாம குற்றமின்றி ஆராய்ந்து பார்த்தால் ஆன்மாவுக்கு சாதனமாக பயன்படுத்தக்கூடிய திரு ஐந்தெழுத்துங்கிற மந்திரம் வந்து மலக்களிற்றை, அதாவது இந்த மலத்தை வந்து களிராக உருவகப்படுத்தி அதை அடக்கக்கூடிய அங்குசம் என்று சொல்லுகிறார். பஞ்சாட்சரம் வந்து மலத்தை அடக்கக்கூடிய அங்குசம் என்று நமக்கு உணர்த்துகிறார். அது ஆவிக்குள் மந்திரம் சொல்றார் இல்லையா, உயிர்க்கு உயிராக விளங்கக்கூடிய சிவ மந்திரம். அதனால என்னது, மல நீக்கம் விளைகிறது. அதனால மலத்தை களிரா நமக்கு சொல் ஏகதேச உருவமா காமிச்சிட்டு மந்திரத்தை வந்து அங்குசம் என்று நமக்கு உருவகப்படுத்தி காட்டியிருக்கிறார். நம்மால தியானிக்கப்படுற மந்திரம் வந்து எல்லா திசையிலையும் நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஆறெழுத்தோதும் அறிவார் அறிகிலர் அறிகிலார், ஆறெழுத்தொன்றாக ஓதி உணரார்கள், வேறெழுத்தின்றி விளம்ப வல்லார்கட்கு ஓரெழுத்தாலே உயிர் பெறலாமே அப்படிங்கிறார். பிரணவத்தோடு கூடின ஸ்ரீ பஞ்சாட்சரமாகிய ஆறு எழுத்த ஓதக்கூடிய ஞானத்தை யார் அறிய மாட்டாதவர்கள்னு ஒரு கேள்வி எழுப்புறார். ஆறு எழுத்தையும் ஒன்றாகவே ஓதனாலும் உணர மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆறு எழுத்துங்கிறது இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிறது. இந்த தூல பஞ்சாக்கரத்தை யாராலும் ஓத முடியும். அதனாலதான் இந்த எழுத்து ஆறு எழுத்து ஓதும் அறிவு அறிகிலாதார் ஆர் அப்படின்னு கேட்கிறார். ஆனா அத ஓதியும் உணரலையே அப்படின்னு ஒன்றாக ஓதி உணரார்கள் அப்படின்னா நகார மகாரங்களை உடைய அந்த அந்த நகார மகாரங்களை மாயையில அடக்கி மாயைய வகாரமாகிய சக்திக்குள்ள அடுக்கி யகாரமாகிய உயிர் வந்து மலமாயை கண்மங்கள் அற்றதாக அந்த நிலையில அத வந்து சிகார வகாரங்களாகிய சிவசக்திகள் இடமாக இந்த அருக்கன் ஒளியில விளக்கொளி போல கலக்க வச்சு, அருக்கன் ஒளியும் இருக்கு விளக்கொளியும் இருக்கு, அது மாதிரி கலக்க வச்சு சக்தியையும் சிகாரமாகிய சிவத்துள்ள அடக்கி சக்தியையும் சிவத்துள்ள அடக்கி அப்புறம் சி அப்படிங்கறது மட்டும் அடங்க நிற்கக்கூடிய பரசிவ நிலையை அறிந்து தெளியலாம். அதான் இது எல்லாருக்கும் எளிதில் இயைவது அன்று. அதனால ஓதி உணர்வார்கள் அல்லர் அப்படின்னு சொல்றார். சி அப்படிங்கிறது சிவாக்கரம் ஓரெழுத்துல, அதாவது உயிர் பெறுதல் அப்படிங்கிறது உயிர் எய்த வேண்டிய உறுதியை பெறுதல். அப்ப மலமாயைகளை கெடுத்த உயிர் சக்தி சிவத்துல ஒடுங்கி சக்தியும் சிவத்துல ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலையை தியானிக்கணும். அப்படி தியானிச்சால் உயிர் அடையக்கூடிய இன்ப நிலையை அடையலாம் என்று நமக்கு அழகாக எடுத்துரைத்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக 50 எழுத்தே அனைத்தும் வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தேயும் ஆவது அறிந்த பின் 50 எழுத்தும் போய் அஞ்சு எழுத்தாமே அப்படிங்கிறார். பிரணவம் ஒளிந்த 50 எழுத்துக்கள்ல வேதம் ஆகமங்கள் எல்லாமே அந்த எழுத்துக்களே எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த அஞ்சு எழுத்துல 50 எழுத்து, இந்த 50 எழுத்துல எல்லாம் பொருந்தி இருக்க பயன புரிஞ்சாச்சுன்னா இதெல்லாம் அகன்று அது வந்து அஞ்சு எழுத்தாகிவிடும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். அதன் பின்பு அஞ்செழுத்தால் 5 பூதம் படைத்தனன், அஞ்செழுத்தால் பல யோனி படைத்தனன், அஞ்செழுத்தால் அகலிடம் தாங்கினன், அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றானே அப்படின்னு சொல்றார். அதாவது முதல்ல பூதம் படைத்தனன் அப்படின்னா பஞ்ச பூதங்கள் அத படைத்தார். அப்புறம் யோனி படைத்தனன் அப்படின்னா 84,000 பிறவி வேறுபாடுகள் இல்லையா அங்கனம் பிறக்க வைக்கின்றார். நாம மொத்தம் 84,000 அதாவது 84,00,000 பிறவி எடுக்கிறோம் யோனி பேதங்கள். அதுக்கப்புறம் அகலிடம் தாங்கினன், அதனால அந்த உலகத்தையும் காக்கின்றார் அஞ்செழுத்தால. அஞ்செழுத்தால அமர்ந்து நின்றானே அப்படின்னு சொல்றாரு. ஆக சிருஷ்டி திதி சம்ஹாரம் எல்லாவற்றையும் அதான் படைத்தனன் தாங்கினன் என்பதன் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக விழுந்தெழலாம் விகிர்தன் திருநாமத்தை சேர்ந்தொழியாமல் தொடங்கும் ஒருவர்க்கு சார்ந்த வினைத்துயர் போக தலைவனும் போந்திடும் என்னும் புரிசடையோனின் சொல்றார். திருவைந்தெழுத்தால் நமக்கு போகமும் கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமியோடும் இதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக விகிர்தனாகிய இறைவனுடைய திருநாமம் அதான் திருவைந்தெழுத்து. அத மனம் சோராமல் எப்போதும் ஜபித்து கொண்டே இருப்பவர்க்கு அந்த போகத்தை துய்த்தல் அதனால கீழே வீழ்தல் மீழ்தல் அப்படிங்கறதெல்லாம் நடக்காது. விழுந்தே கடக்க மாட்டாங்க, அதுல இருந்து மீண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்றார். அந்த தலைவனாகிய சிவபெருமான் ஆன்மாக்களை நோக்கி ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களை சார்ந்துள்ள வினைகளும் அவற்றால் விளையும் துன்பமும் நீங்கி நீங்க எல்லாம் வீட்டு உலகத்துக்கு வாங்க அப்படின்னு அழகாக அழைப்பார். எப்போ மனம் சோறாமல் பஞ்சாட்சரத்தை ஜெபித்து கொண்டே இருந்தால். ஆக தூல சூட்சும பஞ்சாட்சரங்கள் வந்து போக மோட்சங்களை தரும். நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்றாரு. நற்றவா நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுவார். வழுக்கி வீழினும் உன் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமியோட சொல்லுவார். ஆக 5, 7, 9, 11, 13 அப்படி பிரிஞ்சிருக்கு அந்த பொறிசடை. அந்த பொறிசடையான் அவர் அழகாக அந்த சீ பஞ்சாட்சரத்தை யாரெல்லாம் ஜபிக்கின்றார்களோ அவர்களுடைய வினைகள் எல்லாம் கெடும், நீங்கள் எல்லாம் இங்கே வாருங்கள் வீடு வேறு அடைவதற்கு என்று அழைக்கின்றார். ஆக இந்த பஞ்சாட்சரத்தை முறையாக ஜபித்தால் இம்மை மறுமை இன்பங்கள் நமக்கு கிடைக்கும் என்று தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது வாழ்த்து. ஓதும் அஞ்செழுத்து வாழி ஓங்கு கூடல் வாழி, நீதான் நீதியால் நீதி அங்கையர்கண் அங்கை பங்கன் என் மலர்பாத பங்கையங்கள் வாழி, பரவு நூல் புராண நாமாது பூதி வைதீகம் வழங்கும் சைவம் வாழியவே என்று சொல்லி குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மற்றும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.